இன்றைய சித்தாந்த சைவ ஞானசாஸ்திர சிந்தனையிலே ஸ்ரீ அருளந்தி சிவாச்சாரிய சுவாமிகள் அருள் செய்த சிவஞான சித்தியார் சுபக்கத்திற்கு மாதவ சிவஞானவிகள் அருள் செய்த பொழிப்புரை சிந்தனையை தொடர்ந்து சிந்திப்பதற்கு குருவர்கள் கூட்டி வைத்துள்ளது. இந்த சிவஞான சித்தியார் சுபக்கத்திலே முதல் சூத்திரத்திற்கான மாதவ சிவஞானவிகள் அருள் செய்துள்ள உரையினை நாம் சென்ற வகுப்பிலே சிந்தித்திருக்கின்றோம். இந்த வகுப்பிலே நாம் சிந்திக்க வேண்டியது அந்த முதல் சூத்திரத்தின் முதல் அதிகரணம். முதல் சூத்திரத்தின் முதல் அதிகரணத்தை நாம் சிந்திக்க வேண்டும். முதல் சூத்திரத்திலே அது பிரமாண இயல் என்ற இயலிலே அமைந்துள்ளது. முதல் மூன்று சூத்திரங்களும் பிரமாணம் என்று சொல்லும்பொழுது நாம் நினைவுபடுத்திக் கொள்ள வேண்டும். பிரமாணம் என்பது அளவை. அது மூன்று வகைப்படும், காட்சி, கருதல், ஆகமம் என்று மூன்று வகைப்படும். சைவ சித்தாந்தத்திலே சொல்லப்படுகின்ற மூன்று பொருள்கள் பதி, பசு, பாசம் என்பன. பதி என்பது இறைவன், பசு என்பது உயிர்கள், பாசம் என்பது அந்த உயிர்களை இறைவனை சேரவிடாமல் தடுத்திருக்கின்ற தடை. சைவ சித்தாந்தம் கூறுகின்ற மூன்று பொருள்கள் இவைதான். பதி, பசு, பாசம் இவற்றை பற்றிய விளக்கம்தான் சைவ சித்தாந்தமே. இந்த முப்பொருள் தான் முதலிலே இந்த நூலில் என்ன கூற இருக்கின்றார்கள் என்றால், இந்த பதி, பசு, பாசம் இவற்றினுடைய இயல்புகளை எல்லாம் எடுத்துச் சொல்லி இந்த பசுக்களாகிய உயிர்கள் யாரு, நாம தான். உயிர்கள் யாரு, நாம தான். நம்மை தடுத்திருக்கின்ற இந்த பாசமாகிய மும்மலங்களை நீத்து பதிப்பொருளாகிய சிவத்தை சேர வேண்டும். அதற்கு வழிமுறைகளை சொல்வது இந்த நூல். முதலிலே நமக்கு நம்முடைய ஐயங்களை எல்லாம் தீர்க்கும் பொருட்டு முதலில் இந்த மூன்று பொருள்கள் இருக்கின்றனவா என்று பிறர் கேட்டாலோ அல்லது நமக்கு ஐயம் ஏற்பட்டாலோ அதிலே நமக்கு ஒரு தெளிவு ஏற்பட வேண்டும் அல்லவா. ஆகவே முதலில் இந்த மூன்று பொருள்களும் உள்ளன, பதி உள்ளது, பசு உள்ளது, பாசம் உள்ளது. இன்னும் நிலைநாட்ட வேண்டும். நிலைநாட்டுவதற்கு அளவை தேவைப்படுகின்றது, அளவை நெறிமுறை தேவைப்படுகின்றது. தக்க காரணங்கள் சொல்லி நிலைநாட்ட வேண்டும். அதிலே காட்சியை அளவின் மூலமாக காட்டி நிலைநாட்ட முடியாது. ஆகம அளவை மூலமாக ஆகமங்களிலே சொல்வதனால் இறைவன் இருக்கின்றான், உயிர்கள் இருக்கின்றன, பாசம் இருக்கின்றது சொன்னால் நம்முடைய ஐயம் தெரியாது. எனவே இடையில் உள்ள அந்த கருதல் அளவை, அனுமான அளவை, அந்த அனுமான பிரமாணம் மூலம் நிலைநாட்டுகின்றார். அதிலே எல்லாம் நாம் விளக்கமாக பார்த்தோம். அதாவது இந்த எவ்வாறு நிலைநாட்டுகின்றார் என்றால், அனுமான அளவை என்பது அவினாபாவமாகிய ஏதுவை கொண்டு மறைந்திருக்கின்ற பொருளை அது உள்ளது என்று துணிதல் இல்லையா. அப்ப ஒரு காரிய பொருள் என்பது தோன்றி இருந்து அழியும் பொருள் என்று பார். தோன்றி இருந்து அழியும் பொருளை காரிய பொருள் என்பார். இந்த உலகம் தோன்றி இருந்து அழிவது. உதாரணத்துக்கு ஒரு பானை தோன்றி இருந்து அழியக்கூடிய பொருள். அதற்கு முதல் காரணமாக மண் வேண்டும், துணை காரணமாக அந்த தண்டு சக்கரம் வேண்டும், நிமித்த காரணமாக அந்த மண்ணையும் தண்டு சக்கரத்தையும் கொண்டு பானையை உருவாக்குகின்ற குயவன் வேண்டும். ஆக ஒரு பானையை பார்த்தால் இதை செய்துள்ள குயவன் ஒருவன் உள்ளான், ஒரு மேசையை பார்த்தால் இதை செய்துள்ள சச்சன் உள்ளான் என்று துணிவது போல, இந்த உலகமும் காரிய பொருளாக இருக்கையினாலே இதை செய்துள்ள ஒருவன் இருக்க வேண்டும், அவனே இறைவன் என்று காணப்படும் உலகத்தை கொண்டு காணப்படாத கடவுள் உண்மையை நிலைநாட்டுகின்றார். ஆகையினாலே இங்கே அவினாபாவமாக இருப்பது உலகம். மறைந்துள்ள நெருப்பினை புகையினை கண்டு புகை இருப்பதனாலே நெருப்புண்டு என்று தெரியும். அங்கு அவினாபாவமாக புகை இருப்பது போல இங்கு அவினாபாவமாக, அவினாபாவம் என்பது விட்டு நீங்காதது, புகை இருந்தாலே நெருப்புண்டு. அதுபோல் காரிய பொருள் என்றாலே இதுக்கு நிமித்த காரணம் உண்டு. அதான் அனுமான அளவையில் அதான் அவினாபாவமாகிய ஏதுவை கொண்டு மறைபொருளை துணிய வேண்டும். இறைவன் மறைந்திருக்கின்ற பொருள் புலப்படவில்லை, ஆனால் அவன் படைத்த உலகம் புலப்படுகின்றது. இதை திருவாசகத்திலே கண்முதற் புலனால் காட்சியும் இல்லோன் என்பார். கண்முதலிய புலன்களால் அறிய முடியல. அடுத்ததே சொல்வார், விண்முதற் பூதம் வெளிப்பட வகுத்தோன். விண்முதலிய பூதங்கள், விண், காற்று, நெருப்பு, நீர், நிறம், இந்த பூதங்கள் அவன் படைத்த பூதங்கள் நமக்கு புலப்பட்டு நிற்கின்றன. எனவே இவற்றை படைத்த முதலன் இருக்க வேண்டும் என்று அவினாபாவமாகிய ஏதுவாக உலகம் உள்ளது. அப்போ அந்த உலகம் முத்தொழிற்படுவது என்றால் தானே இதை தோற்றுவிக்க ஒரு முதல்வன் வேண்டும். அது முத்தொழிற்படுவதற்கு ஏது என்ன கூறினார், அவைவ பகுப்புடைமை. இந்த உலகம் எவ்வாறு உள்ளது, ஒருவன் ஒருத்தி ஒன்று என்று அமைந்துள்ளது என்று சுருக்கமாக முடித்து விட்டான். ஒருவன் ஒருத்தி ஒன்றுன்னு எதெல்லாம் சொல்றோமோ அதெல்லாம் உலகம். இந்த தவிர உலகம் வேறு எதுவும் இல்லை. அந்த ஒருவன் ஒருத்தி ஒன்றுன்னு சொல்லும்போது, ஒருவன் என்று சுட்டப்படுவன யாவும் ஆண் உடம்புகள், ஒருத்தி என்று சுட்டப்படுவன யாவும் பெண் உடம்புகள், ஒன்று என்று சொல்லப்படுவன யாவும் மற்ற விலங்கு உடம்புகள், தாவரங்கள், மற்ற நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் எல்லாமே ஒன்றுன்னு சொல்லப்படுகின்றன. ஆகவே இவ்வாறு ஆண் உடல், பெண் உடல் என்று பகுதி பகுதியாக அவயவ பகுப்புடையது உலகம். எனவே எது எது அவயவ பகுப்புடையும் அதெல்லாம் தோன்றியிருந்து அழியும் என்று அந்த ஐந்து உறுப்புல வைத்து பார்த்தோம். மேற்கோள் எதிர பார்த்தோம், இவ்வுலகம் தோன்றியிருந்து அழிவது அவயவ பகுப்புடமையால், எது எது அவயவ பகுப்புடையோ அதெல்லாம் தோன்றியிருந்து அழியும், நாற்காலியை போல, பானையை போல, இவ்வுலகமும் அவயவ பகுப்புடையது, எனவே இவ்வுலகமும் தோன்றியிருந்து அழியக்கூடிய காரிய பொருள். அடுத்தாலும் நம்ம ஏதோ உலகம் ஒரு நிமித்த காரணமே உடையது காரிய பொருளா இருப்பதனால் ஏது காரிய பொருளா இருப்பதனால முன்னாடி சாதிச்சிட்டோம் அவை புடமையினால் காரிய பொருள் சாதிச்சிட்டோம் அவை பாத ஏதுவா அங்க பயன்படுத்தலாம் சந்தேகம் வராது. இது உலகம் ஒரு நிமித்த காரணமே உடையது காரிய பொருளா இருப்பதனால் எது எது காரிய பொருளோ அதெல்லாம் நிமித்த காரணம் உடையது. பானைக்கு குயவன் போல மேசைக்கு தச்சன் போல இவ்வுலகமும் வந்து காரிய பொருள் எனவே உலகமும் நிமித்த காரணம் உடையது. அதன் பின்பு அந்த நிமித்த காரணம் யார் என்று வரும்பொழுது அதன் சிவபெருமானே என்று சொல்லி சிவபெருமானுக்கு அந்த தகுதி உண்டா என்றால் உண்டு என்று நிலைநாட்டுகின்றார் இரண்டாவது அதிகரணம். அது மூணாவது அதிகரணம் அவன் ஒருவனுக்கே அந்த பரம்பொருள் தகுதி உண்டு ஏனையோர் பரம்பொருள் அல்லர் என்று ஏனையோருக்கு பரம்பொருள் தன்மை கிடையாது என்று மறுப்பது மூன்றாம் அதிகரணம் இல்லையா. ஏன்னா ஒரு ஒரு இடத்துல சொன்ன கருத்தை மறுபடியும் இன்னொரு இடத்துல அப்படியே சொல்லக்கூடாது ஒரு நூல் அப்படி சொல்லக்கூடாது சொன்னால் அது கூறியது கூறல் என்ற குற்றம் பாரு. அப்ப இரண்டாம் அதிகரணத்திலே சிவபெருமான் பரம்பொருள் சொல்லியாச்சே அப்ப மூன்றாம் அதிகரணத்திலே என்ன சொல்றாங்க அப்படின்னா அதுல சிவபெருமான் மட்டுமே பரம்பொருள் ஏனையோர் அல்லர் அப்படின்னு சொல்றது இந்த மூன்றாம் அதிகரணம். ஆக இப்படி மூன்று அதிகரணங்களா வைத்துள்ளார். இப்ப அதுல நம்ம முதல் அதிகரணத்தை பார்க்கின்றோம். முதல் அதிகரணத்துல வந்து என்ன கருத்தை நிலைநாட்டப் போகின்றார் என்றால் உலகாயதர் முதலிய சமயத்தவர்கள் இவர்கள் உலகம் தோன்றுவதும் கிடையாது அழிவதும் கிடையாது என்ற கருத்துடையவர்கள். இவர்கள் நாம் கூறுகின்ற இந்த உலகம் தோற்றம் இருப்பு அழிவு என்ற மூன்றையும் உடைய காரிய பொருள் என்ற கருத்தினை இந்த உலகாயதர் மறுக்க வருகின்றனர். அப்போ அந்த மறுப்பினை நாம் வாங்கி இல்லை இந்த உலகம் தோன்றியிருந்து அழியக்கூடிய காரிய பொருள் தான் என்று நிலைநாட்டப் போகின்றார். அதான் இந்த முதல் அதிகரணத்துல தொடக்கம் அதுதான். அவன் அதற்கு மேல் அவன் சில கருத்துக்கள் சொல்கின்றான் உலகாயுதன். அந்த கருத்துக்களையும் வாங்கி அவற்றை மறுத்து உலகம் முத்தொழிற்படும் தோன்றும் இருக்கும் அழியும் முத்தொழிற்படும் என்று நன்கு நிலைநாட்டப் போகின்றார். அதன் பிறகு சமணர் வருகின்றார்கள் பௌத்தர் வருகின்றார் உலகத்துக்கு அப்புறம் அவர்கள் வந்து அதிலும் பிரிவுகள் உள்ளன. அவர்கள் என்ன சொல்கின்றார் என்றால் உலகம் வந்து வந்து ஒன்று ஒரு பொருள் அழிந்தா அந்த பொருளின் சார்பில் இன்னொரு பொருள் தோன்றும் அப்புறம் அந்த பொருள் அழியும் அதிலிருந்து இன்னொரு பொருள் தோன்றும் அப்படித்தான் கடந்தோறும் தோற்றமும் அழிவும் இருக்கக்கூடிய மற்றபடி நீங்கள் சொல்வது போல உலகம் வந்து ஒன்றாக தோன்றும் அப்புறம் குறிப்பிட்ட காலம் வரை அப்படி இருக்கும் அப்புறம் அழியும் அப்படி கிடையாது எல்லாம் ஒன்றை நான் சார்பில் இன்னொன்று தோன்றும் ஒன்னு அழிஞ்சு அதிலிருந்தே இன்னொன்று தோன்றியதுனால தோற்றுவிப்பதற்கு ஒருவன் தேவையில்லை என்று அந்த கருத்தை அவர்கள் சொல்ல வருகின்றார்கள். அவர்களிடம் நாம் மறுத்து தருபவன் ஒருவன் வேண்டும் என்ற இந்த சூத்திர கருத்தை அவர்களிடம் நிலைநாட்ட வேண்டும் பௌத்தர்களிடம். அதற்கப்புறம் வந்து அதிலேயே இன்னொருத்தர் வருவாங்க உலகம் வந்து உள்பொருளும் அன்று இயல்பொருளும் அன்று என்று சொல்வார்கள். இப்படியெல்லாம் முரண்பட சொல்லக்கூடாது என்று அவர்கள் மறுத்து இந்த உலகம் உள்பொருள் அதான் வறுமுறை வந்து நின்று போவதுன்னு சொன்னார் உலகத்தை. அதாவது இந்த உலகம் தோன்றும் முன்பு அது இருந்ததா இல்லையா என்பது ஒரு கேள்வி. இந்த உலகம் ஒரு காலத்திலே தோன்றியதுன்னு சொல்கிறீர்கள் தோன்றுவதற்கு முன்பு இந்த உலகம் இருந்ததா இல்லையா இல்லை என்று சொன்னால் இல்லாதது என்றுக்குமே இல்லாததுதான் அது தோன்ற முடியாது. உதாரணமாக முயல் கொம்பு எடுத்துக்கணும் முயல் கொம்பு அப்படி ஒன்னே கிடையாதுன்னு எல்லாரும் உடனே சொல்லிடுவாங்க. மாட்டுக்கு உண்டு ஆட்டுக்கு உண்டு முயலுக்கு ஏரியா கொம்பு அப்ப முயல் கொம்பு தெளிவா தெரியுது அது இல் பொருள் இல் பொருள்னா இல்லாத பொருள் அது இல்ல அந்த பொருள் அது என்னைக்காவது ஒரு நாள் தோன்றுமா போன்ற இல் அதான் இல்லாதது என்றும் தோன்றாது. அப்ப உலகம் அது தோன்றுவதற்கு முன்பு அது உலகமே என்பதே இல்லை என்று சொன்னால் அந்த உலகம் இல்லாதது முயல் கொம்பு போல தோன்றுவதில்லை. அப்ப தோன்றுவதற்கு முன்பே உலகம் இருந்தது என்று கொள்ள வேண்டும் இருந்ததுன்னா அதான் ஏற்கனவே இருக்கு அப்புறம் அது ஏன் தோன்றணும் அப்படின்னு ஒரு தடை வரும். ஆகவே இது ஒரு சிக்கலான விஷயம் தான். அதனாலதான் அவன் என்ன சொல்றான் உலகத்தை இல்பொருளும் சொல்ல முடியாது உள்பொருளும் சொல்ல முடியாது சொன்னா உலகம் தோன்றும் என்று சொல்ல முடியாமல் போய்விடும் இல்லையா என்று அவன் அப்படி ஒரு தடையெல்லாம் கொண்டு வருவான். அதையெல்லாம் நாம வந்து அங்க மறுத்து இதுக்கு தெளிவான ஒரு விளக்கத்தை நாம கொடுக்க போறோம். அப்புறம் வந்து இதுக்கு நேர்மாறா இன்னொன்னு சொல்ல போறோம். சமணன் வந்து என்னன்னா பௌத்தன் என்ன சொல்றான் உள்பொருளும் இல்லை இதுபொருளும் இல்லை உலகம் வந்து அப்படிங்க. சமணன் என்ன சொல்ல போறானா இதுக்கு நேர்மாறா சொல்லணும் அப்படி சொல்லணும் உலகம் உள்பொருளும் தான் இயல்பொருளும் தான் அப்படிமா ரெண்டு தன்மையும் உலகத்துல உண்டு அப்படின்னு அவன் சொல்ல போறான். அதாவது அது ஆட்டு கொம்பு மாட்டு கொம்பு எல்லாம் உள்பொருள் அது மாதிரி உலகம் உள்பொருளும் தான் அதே சமயத்துல முயல் கொம்பு மாதிரி இயல்பொருளும் தான் ரெண்டு தன்மையும் உலகத்துக்கு உண்டுன்னு சொல்லி அவன் சொல்ல வரான். அவனும் ஒரு காரணம் வச்சிருப்பான் சும்மா யாரும் வந்து சொல்ல மாட்டான். அதெல்லாம் நாம வந்து விளக்கமாக எடுத்து மறுக்க இருக்கின்றோம். இவர்கள் எல்லாம் வேதங்களையே உடன்படாத சமைத்தவர்கள் பௌத்தர் சமணர் அவர் வழிபாட்டு முறையை பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கிடலாம் எல்லாம் முற்றிலுமாக வேறுபாடாக இருக்கும். அப்புறம் வேதங்களை உடன்பட்டு அதே சமயத்தில் உலகம் தோன்றாது அழியாது அது எப்பவும் நிலையான உலகம் தான் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சமைத்தவர்கள் இருக்கின்றார்கள். அவர்கள் மீமாம்சகர்கள் இப்ப இல்ல ஆனா அந்த கொள்கை உள்ளது அந்த கொள்கை நமக்கு கூட சந்தேகமா என்னைக்காவது வரலாம். அதனால அவர்கள் இல்லை என்பதற்காக அந்த கொள்கையை நாம் தள்ளிட முடியாது. அந்த அந்த கருத்து நம்முடைய உள்ளத்தில் என்றைக்கு தோன்றலாம் அது நமக்கு ஒரு சைவ சித்தாந்தத்தில் ஒரு சந்தேகத்தை எழுப்பலாம் அந்த கருத்து சரியா இருக்கும் போல தெரியுது அப்படின்னு ஒரு ஐயப்பாடு நம்ம மனதில் வரலாம். ஆகவே எல்லா கருத்துக்களையும் நாம வந்து ஆராய்ந்து விட வேண்டியதுதான். அவர்கள் வேதங்களை உடன்படுபவர்கள், அதே சமயத்தில் இந்த உலகம் வந்து தோன்றுவதும் இல்லை அழிவதும் இல்லை, இப்படி இருக்கிறதே இப்படியே தான் இருக்கும் என்று சொல்லுவார்கள். அவர்களை வந்து முறையாக மறுத்து காட்டப் போகின்றார். அப்புறம் அப்படி பலரும் வருகின்றார்கள். அப்புறம் அடுத்தால யார் வருவான்னா, காலம்தான் கடவுள், சருபவன் ஒருவன் சிவபெருமான் வேண்டாம், காலமே எல்லாத்தையும் தோற்றுவிக்கும் நடத்தும். நம்மளே வந்து அதைத்தான் சொல்றோம், கடவுளை சொல்றதை விட எல்லாம் நேரம் அப்படின்னு சொல்லக்கூடிய உணர்வு தான் நமக்கு அதிகமாக உள்ளது. ஆகவே எல்லாம் காலம் தான் நடத்துகின்றது. கடவுள்னு ஒண்ணு சொன்னா அது இந்த காலமாகத்தான் இருக்க வேண்டும். அவன் ஏன் அப்படி இருக்கானா அவன் நேரம், நான் ஏன் அப்படி இருக்கானா ஏன் நேரம் என்று சொல்லக்கூடிய வழக்கு நம்ம பெரு வழக்கு இன்றும் உள்ளது. பெருமுயற்சி செய்தும் ஒரு வெற்றி கிடைக்கல, சும்மா இருக்கான் அவனுக்கு வந்து சேருதுன்னா என்ன சொல்லுவான், அவன் நேரம் ஐயா அப்படிதான் புலம்பும் போது அப்படிதான் புலம்புறான். ஆகவே காலம் தான் எல்லாவற்றையும் மேலானது, அதுதான் கடவுள் அப்படிங்கிறான். தருபவன் ஒருவன் வேண்டும் சொல்றீங்களா, தருபவன் ஒருவன் வேண்டாம், காலமே தரும் அப்படின்னு அவன் நம்ம கருத்தை மறுக்க வரான். அப்புறம் வந்து அவன் வந்து அணுக்களில் இருந்து உலகம் தோன்றுகிறது, வருமுறை வந்து நின்று போக சொல்ல அணுக்கள் இருந்தா வருகின்றது உலகம் தான் என்று சொல்கின்றான். இப்படி பல கருத்துக்கள் வருகின்றன. இவற்றையெல்லாம் வாங்கி இவற்றையெல்லாம் மறுத்து ஒருவனோடு ஒருத்தி ஒன்றென்று உரைத்திடும் உலகமெல்லாம் வருமுறை வந்து நின்று போவதும் அதனாலே தருபவன் ஒருவன் வேண்டும் என்று நிலைநாட்டுவது இந்த அதிகாரம். இப்படி எத்தனை தடைகள் வருகின்ற அவ்வளவுக்கும் விளக்கம் கொடுத்து நம்ம கருத்தை நிலைநாட்ட போகுது. அதான் இதுல முதல் அதிகரணம், முதல் பாடல் உலகா இதன் சொல்கின்றான். இந்த உலகம் வந்து தோன்றுவதையோ அழிவதையோ யார் பார்த்தார்கள், நீங்க பார்த்து சொல்றீங்களா, தோன்ற போது நீங்க ரெண்டா இருந்து பாத்தீங்களா, இந்த அழியும் போது யாரு யாருக்கு தெரியாதான் எப்படி உறுதியா சொல்ல முடியும் அப்படின்னா என்ன, இங்க அனுமானம் தான் சொன்னா நான் ஒத்துக்கொள்ள மாட்டேன் என்ன அப்படின்னு அவன் சொல்றான். இது அவைப பகுப்புடையது, இந்த உலகம் அவைப பகுப்புடையதெல்லாம் தோன்றியிருந்த அழியும். ஒரு சைக்கிள் எடுத்துக்கிட்டா அதுல எல்லாம் அது அவைவ பகுப்பு, சீட்டு ஹேண்டில் பாரு, அப்புறம் முன்வீலு பின்வீலு கேரியர் இல்லையா பெடல், ஒவ்வொன்றும் இப்படி தனித்தனியா அவைவ பகுப்பு பிரிச்சிடலாம். ஸ்பேர் பார்ட்ஸா பிரிக்கக்கூடிய பொருட்களை தான் அவைவ பகுப்புடவைன்னு சொல்றோம் இல்லையா. அது மாதிரி ஒரு பஸ் எடுத்துக்கிட்டாலும் சரி, இந்த பெட்டி எடுத்துக்கிட்டாலும் சரி, எல்லாம் அப்படிதான் பார்ட் பார்ட்டா பிரிச்சிடலாம். இந்த உடம்பு எடுத்துக்கிட்டாலும் அப்படிதான், இதயத்தை முதற்கொண்டு ஒருத்தர் இருந்து இன்னொருத்தர் மாத்தி வைக்கான். பகுதிகளை உடைய பார்ப்பா என்ன சொல்ற, பகுதிகளை உடைய பொருள் எல்லாம் அழியுது இல்லையா. அதை மாதிரி உலகமும் நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாயம் ஆண் உடல் பெண் உடல் மிருக உடல் தாவர உடல் இப்படி பகுதி பகுதியா தான் இருக்கு. ஆகவே இந்த மொத்த உலகமும் ஒரு காலத்தில் தோன்றி ஒரு காலத்தில் அழிவதுதான். சைக்கிள் தோன்றியிருந்தா அழியுது, வானவி பெட்டி தோன்றியிருந்தா அழியுது, நம்ம உடம்பு தோன்றியிருந்தா அழியுது, அது மாதிரிதான் இந்த மொத்த உலகமும் பகுதிகளை உடையது தோன்றியிருந்து அழியும். சொன்னா இது அனுமான அளவை இல்லையா, இந்த அனுமான அளவை அவங்க ஏற்றுக்கொள்ள மாட்டான். காட்சி அளவை ஒன்றுதான் அவனுக்கு, தோன்றுதா காட்டு அழியுமா நான் அதை பார்க்கணும் அப்பதான் ஒத்துக்குவாமா என்ன இவ ஒரு வேடிக்கையான ஆள் இல்லைங்களேன். அப்போ அவன்கிட்ட வந்து என்ன சொல்றாருன்னா, இல்லப்பா நீ இந்த அனுமான அளவை நீ ஒத்துக்கிட்டு தான் ஆகணும் அப்படின்னா என்ன சப்ஜெக்ட் வேற ஆயிரும். அதாவது உலகம் தோன்றி இருந்து அழியுங்கிறத அவன்கிட்ட வந்து நிலைநாட்டத்தை விட்டு போட்டு முதல்ல நீ அனுமான அளவை அவன் ஒத்துக்கிட்டாலே இதை அவன்கிட்ட சொல்ல முடியும். ஆகவே அனுமான அளவை சரிதான் அப்படின்னு அவன்கிட்ட ஒரு வாதம் பண்ணி அதை அவன்கிட்ட நேரத்தை போக்க சுவாமி விரும்பல. அருள்மிகு சிவாச்சாரிய சுவாமி, நீ அனுமான அளவை ஒத்துக்கிட மாட்டேயா, சரி போ உனக்கு விதிச்சது அவ்வளவுதான், உன் காட்சி அளவை படியே இந்த உலகம் வந்து முத்தொழிற்படுவதுன்னு காட்டுறம்பார் அப்படிங்கிறார். என்ன உதிப்பதும் ஈரும் உண்டு என்று உரைப்பது இங்கு என்னை, இது அவன் கருத்து. அவன் சொல்றான் உதிப்பதும் ஈரும் உண்டு என்று உரைப்பது இங்கு என்னை. இங்கு உரைப்பது என்னைனா நம்ம என்னன்னு சொல்றோம் இல்லையா, என்ன அப்படி சொல்றேன், இந்த என்னங்கிறத அந்த காலத்துல என்னைன்னு சொல்லுவாங்க. ரெண்டு சுழி நை, நம்ம இந்த தேங்காய் எண்ணெய் அந்த அந்த எண்ணெய் அதுல நே போட்டு ஈ போடுறதுல ரெண்டு சுழி நை போட்டா என்னைனா என்ன. உதிப்பதும் ஈரும் உண்டு என்று இங்கு உரைப்பது என்னை. உதிப்பதுன்னா தோற்றம், ஈருனா என்ன அழிவு, தோற்றமும் அழிவும் இந்த உலகத்துக்கு உண்டு என்று சொல்வது என்ன அப்படிங்கிறான். முன்னோர், முன்னோர்னா அவன் அவன் கொள்கையை உடைய முன்னோர்களை சொல்றான். அவன் வச்சிருக்கான ஒரு கொள்கை, உலகம் வந்து நிலையான பொருள்னு கொள்கை வச்சிருக்கான் இல்லையா, அந்த உலகாயுத மதம், அந்த உலகாயுத மதத்தில் உள்ள முன்னோர்களும் சொல்றான். முன்னோர்கள்னா அப்படி சொல்லலையே அப்படிங்கிறான். முன்னோர் மதித்து உலக அனாதியாக மன்னியது என்பர். முன்னோர்கள் வந்து மதித்து அதாவது துணிந்து நல்லா ஆராய்ச்சி பண்ணி துணிந்து என்ன சொல்லியிருக்காங்க, உலகு அனாதி, ஆதினா தோற்றம், அனாதினா அதுக்கு எதிர்ப்பதான், தோற்றம் கிடையாது, ஒரு காலத்துல தோன்றியதல்ல இந்த உலகம், இப்படியே இருப்பது. யார் சொல்லுவாங்க, முன்னோர்கள் சொல்லுவாங்க, அவன் முன்னோர்கள் சொல்றான். முன்னோர் மதித்து உலகு அனாதியாக மன்னியது என்பர். என்னின் என்று உலகாயுதனே நீ சொல்வாயானால் என்னின், இதற்கு யான் அனுமானாதி எடே. இந்த கருத்தை நான் வந்து மறுப்பதற்கு, உலகம் அனாதின்னு சொல்றானே இந்த கருத்தை மறுப்பதற்கு நான் அனுமானம் முதலிய அளவைகளை எடுக்கவில்லை. ஏன்னா நீ அனுமான அளவையே ஒத்துக்கொள்ள மாட்டேன், அதனால உனக்கு நான் வந்து உடனே அனுமானம் சொல்லுவீங்க தெரியாதா அப்படிம்ப, நான் அனுமானமே சொல்லலையா, இல்லையா? இதற்கான அனுமானாதி எடே, இப்பூதாதி எல்லாம், பூதாதினா உலகம், அது சுவாமி விளக்கமா சொல்ல வராங்க. இப்பூதாதி எல்லாம் இந்த உலகங்கள் எல்லாம் விதிப்படி தோற்றி மாய காணலான், காணலான்னா நாமளே காண்கின்றோம் காட்சி அளவிலே நேரி நிக்கே என்று சொன்ன. இதுக்கு சுவாமிகள் என்ன விளக்கம் சொல்றாங்க? மேதினா உலகம், இந்த உலகமே தோன்றுவதும் மாய்வதையும் நாமே காண்பதனால் காட்சி அளவை மூலமாகவே இந்த உலகம் தோற்றக்கேடுகள் உடையது என்று நாம் துணியலாம். அவன் முன்னோர்கள் சொல்லியிருக்கானா? அப்ப முன்னோர்கள் வந்து அவ்வளவுதான், அதுக்கு மாதிரி என்ன சொல்றது, அவன் முன்னோர்கள் அவ்வளவுதான் சிந்திச்சிருக்காங்க இல்லையா? ஆகவே நம்ம காட்சி அளவை கண்டு தெரியலாம தோற்றத்தையும் அழிவையும் அப்படிங்கிற என்ன சொல்றாருன்னா, ஐயா இந்த உலகம் இருக்குன்னா அப்ப இந்த உலகத்துல வந்து எல்லா பொருளும் இருக்குன்னு தானே சொல்றான் அர்த்தம். இந்த உலகத்துல இருக்கிற ஒவ்வொரு பொருளுமே நீ பாரு, இப்ப இருக்கு, ஆனா இதுக்கு முந்தைய ஒரு காலத்துல இது தோண்டிதான் இருக்கு, ஒரு காலத்துல அழியதான் போகுது. இது எந்த பொருளாவது நீ வந்து சொல்ல முடியுமா? இது தோன்றியதும் இல்லை அழிவதும் இல்லை. இந்த பொருள் உலகத்திலுடைய எந்த பொருளையாவது எடுத்து இது நிலையா இருக்குயா அப்படின்னு உலகத்திலுள்ள எந்த பொருளையாவது நீ காட்டுவா? எந்த பொருள் எடுத்தாலும் அது ஒரு காலத்துல உருவாக்கப்பட்டதுதான், ஒரு காலத்துல அழிவதுதான். இதை வந்து நம்ம கண்டே தெரிந்து கொள்ளலாம் இல்லையா? அவனுக்கு என்னன்னா அந்த அனுமானத்துல ஒன்றை கண்ட பிறகு நல்லா கண்டு பழகினா அப்புறம் அதை ஒத்த இன்னொரு பொருளை பார்த்தா இதுவும் அது மாதிரிதான் அப்படிங்கிற அந்த அளவுக்கு அனுமானம் அவனுக்கு உடன்பாடு சரிங்களா? இப்ப அடுப்புல வந்து புகை வருது, அப்ப நெருப்பு இருக்க போய் புகை வருது, மலையில புகை வந்ததுன்னா அடுப்புலதான் நெருப்பு இருந்தா புகை வருது, அதுக்காக மலையிலயும் புகை வந்தா நெருப்பு இருக்குமா? அதை நான் ஒத்துக்கிட மாட்டேன், அது அடுப்பங்கரைக்குதான் சரின்னு அப்படி யாரும் சொல்லக்கூடாது இல்லையா? அது பொருத்தம் இல்லாது. ஆகவே அடுக்கலை உள்ளதுதான் மலைக்கும் நெருப்பு இருந்தா புகை வரும், அந்த மாதிரிதானே இந்த ஒவ்வொரு பொருளுக்கும் தோற்றம் உள்ளது ஈரும் உள்ளது, அதை நாம கண்டு தெளிகின்றோம். ஆகவே அனுமானதி மூலமா தான் பார்க்கணும்னு இல்லை. அனுமான ஆதின்னு என்ன சொன்னாங்கன்னா, ஆதினா முதலிய, அனுமானம் முதலிய பிற அளவைகளை நான் இங்கு எடுத்து பேசவில்லை. அனுமான அளவை, ஆகம அளவை போன்ற பிற அளவைகளை தான் எடுக்கலப்பா. எங்க சைவாகம் சொல்லுது அப்படின்னு நான் வாண்ட சொல்ல மாட்டேன், ஏன்னா நீ சைவாகம் நெறிக்கு சம்பந்தம் இல்லாதவன், அனுமான கோவிலையும் ஒத்துக்கொள்ள மாட்டேன். நீ காட்சி அளவை தானே சொல்ற, பாரு எந்த பொருளையும் பாரு, உலகத்துல இருக்கின்ற உலகத்து பொருள் ஒவ்வொன்றுமே ஒரு காலத்தை தோன்றி உள்ளது, ஒரு காலத்தை அழிய போகுது. இப்போ நாம இந்த கருத்துக்களை எல்லாம் சுவாமிகளுடைய, சிவஞான சுவாமியுடைய நடையை பார்க்க போறோம். ஏன்னா அவருடைய நடையினுடைய அந்த கொஞ்சம் நமக்கு பழக்கம் இல்லாத சில சொற்கள் அதுல கலந்திருந்தாலும், அதாவது நாம எத்தனையோ பேர் சொல்லலாம், எவ்வளோ பேர் பேசலாம், விளக்கி சொல்லலாம் இல்லையா? சிறந்த சொற்பொழிவாளர்களுடைய மூலமாக ஒரு கருத்து போகும்போது அது மக்கள் மனதுல வந்து மிக சிறப்பாக இடம் பிடிக்கின்றது. அதே கருத்து இன்னொருத்தரும் சொல்லலாம், அந்த சொல்லும் திறன் இருக்கின்றதுலவா, அதான் அவர்கள் வாழ்வு, அருள் வாழ்வு. அவர்கள் நமச்சிவாயமூர்த்தியுடைய குருவர்கள் அப்படியே அவர்களிடம் வந்து அந்த வழி வழியாக குருமாசன வழியாக வந்து அவர்களிடம் நன்கு நிறைந்திருக்கின்றது. ஆகவே அருளாளர்களுடைய வாக்கிலே எதையும் கேட்கும் பொழுது அது வந்து சொற்பொழிவாளர்கள் வாக்கெல்லாம் வந்து அப்புறம்தான் இல்லையா? அவருடைய அந்த அருளாளருடைய வாக்களை கேட்கும் போதுதான் நமக்கு மிகச்சிறப்பாக இருக்கும் அந்த கருத்தை. அவர்கள் கருத்தை தான் நான் கொஞ்சம் எளிய நடையிலே இக்கால பேச்சு வழக்கு பேச சொன்னேன். அவருடைய திருவாக்கின் மூலமாக அதை நாம் அறிய இருக்கின்றோம். உலகோ உலோகாயதன் நூல் உணர்ந்தோர், உலோகாயுதம் என்பது ஒரு சமயம், ஆயுதம்னா இடம்னு அர்த்தம். உலகம் ஒன்றுதான் பொருள், வேற பொருள் ஒன்றும் கிடையாது, உலகம் ஒன்றுதான் பொருள். இறைவனோ உயிர்கள்னோ கிடையாது. அப்ப நாம யாரு? நாம உயிர்கள் இல்லையா? இல்லை, நாம யார்? இந்த உடம்பு தான் நாம் என்பது அவனுடைய கருத்து. உலகம் மட்டும்தான் உண்மை. இந்த உலகம் எதுக்கு? இன்பமா அனுபவிச்சுட்டு இருக்கியா உலகம் இல்லையா? நீங்க நல்வினை அப்படின்றது எங்க, அப்படிலாம் அனுபவிச்சா தீவினைங்க, அதெல்லாம் சூழல் இல்லைங்க, தீவினையாது தீவினையாது. உலகத்தை அனுபவிச்சனையா, எவன் வலிமை இருக்கானோ அவன் வந்து அடுத்தவனை அடிச்சு பிடிச்சி புடுங்கினாலும் அனுபவிச்சான் சரிதா? இதுக்கு நீங்க அறம் பாவம்லாம் அந்த மாதிரிலாம் பாகுபாடுலாம் செய்யாது. ஆகவே நல்வினை தீவினை என்பதெல்லாம் இல்லை. அதற்கு பலனை ஊட்டுவதற்கு ஒரு இறைவன் என்பவன் இல்லவே இல்லை. இந்த உலகம் அதுல இன்பமா எல்லாரும் வாழும், அவன் நம்ம வலிமையை வச்சு வாழும், இன்பமா வாழும் என்ற கொள்கை உடையவன். இப்ப இந்த மதம் உலகாயுதங்கிற பெயர் இல்லாம இருக்கலாம், ஆனா அந்த கொள்கையுடைய கொள்கை வந்து இப்ப இல்லைன்னு நம்ம சொல்லிட முடியாது கேட்டீங்களா? இந்த கொள்கைலாம், இந்த கொள்கை இல்லைன்னா எங்கேயுமே திருட்டு நடக்காது, எந்த பாவமே நடக்காது. ஆகவே இந்த கொள்கை, இதை வந்து ஒரு சமய நெறியாகவே உள்ளவன் உலகாயுதம். அந்த நூல் உணர்ந்தோர், அந்த உலகாயுத சமயத்து நூல்களை எல்லாம் உணர்ந்தவர்கள், அதைத்தான் முன்னோர் அப்படின்னு சொல்றான் இல்லையா? அவன் முன்னோர் தான் இல்லையா உலகாயுதம்? அவன் முன்னோர் யாரு? உலகாயுத நூல் உணர்ந்தோர் காட்சி அளவைக்கு எய்தாதன பிரமாணம் ஆகா என மதித்து. ஐயா பாட்டுல முன்னோர் மதித்துன்னு வந்தது இல்லையா, மதித்துங்கிறதுக்கு என்ன விளக்கம் கொடுக்கா பாருங்க? காட்சி அளவையெல்லாம் அறிய முடிஞ்சாதான் அது உண்மை, மற்றவெல்லாம் பிரமாணம் ஆகா, அனுமான பிரமாணம் ஆக பிரமாணம் ஒரு பிரமாணம் ஆகா அப்படி என்று மதித்து, மதித்துங்கிறதுக்கு அவர் கொடுக்க விளக்கத்தை பாருங்க. உலகாயுத நூல உலோகாயுத நூல் உணர்ந்தோர் காட்சி அளவைக்கு எய்தாதன பிரமாணம் ஆகா என மதித்து உலகம் நித்தம் என்பராகலான். உலகம் என்னது? நித்த பொருள், தோற்றம் கிடையாது, அழிவும் கிடையாது. நித்தம் என்பராகலான், நித்தம் என்பாராகலான். நிலை தொழில் ஒன்றே அன்றி ஏனைய இரண்டு தொழில்களது உண்மை பெறப்படாது. நிலை தொழில்னா அப்படி இப்படி இருக்குது, இருப்பு. இந்த உலகம் இருக்கு அவ்வளவுதான். ஏனைய இரண்டு தொழில்கள் தோற்றமோ அழிவோ பெறப்படாது, சொல்ல முடியாது. பெறப்படாது எனின் என்று நீ சொல்வாயானால் இன்று நீ விதித்த விதியாகிய நிலைத்தொழில் போலவே நீ தோற்றம் கிடையாது, இந்த உலகத்துக்கு அழிவும் கிடையாதுதான் சொல்றேன், சொல்ற இல்லையா? இந்த நிலைத்தொழில் போலவே ஏனை இரண்டு தொழிலும் உடன் நிகழ காண்டலாம். உலகம் இருக்கும், அது தோன்றியது இல்ல, அழிய போவதில்லை, இருக்கும்னா அப்ப உலகத்துல எந்த பொருளும் அழியக்கூடாது, இருந்துகிட்டே இருக்கும் இல்லையா? அதனால எந்த பொருளும் புதுசா தோன்றவும் கூடாது. ஏன்னா நீ தோற்றமும் அழிவும் கிடையாதுன்னு நீ மறுக்கிற உலகத்துக்கு, உலகாயுதம் மறுக்கான். உலகாயுதனே நீ வந்து இந்த உலகத்துக்கு தோற்றமும் கிடையாது அழிவும் கிடையாதுன்னு மறுக்கிற. இந்த உலகத்துக்கு நிலை தொழில் இருப்பு தொழில் ஒன்றுதான் இருக்குங்க. அப்ப இந்த உலகத்துல எந்த பொருளும் என்ன செய்யக்கூடாது? தோன்றக்கூடாது, எந்த பொருளும் அழியவும் கூடாது. நீ எந்த உலகத்துக்கு நிலை தொழில் உண்டுன்னு சொல்றையோ அந்த உலகத்திலேயே தோற்றம் நிகழ்வதையும் காண்கின்றோம். காட்சி அளவை அனுமானத்துக்கே வரலப்பா உன்ட. நீ நிலைத்தொழில் மட்டும்தான் உண்டுன்னு எந்த உலகத்தை சொல்றையோ அந்த உலகத்திலேயே தோற்றமாகிய தொழிலும் நடைபெற காண்கின்றோம், அந்த உலகத்திலேயே அழிவாகிய தொழிலும் நடைபெற காண்கின்றோம். என்ன ஒரு தர்க்கம் பாருங்க, காண்கின்றோம். ஏன இரண்டு தொழிலும் உடன் நிகழ காண்டலான். இருக்கிற பொருள்கிட்டயே தோற்றமும் நிகழ்ந்திருக்கு, அழிவும் நிகழப்போது. காண்டலான், காண்டலான்னா காண்பதனால் இதனை சாதித்தற்கு நீ கொண்ட காட்சி அளவை ஒன்றே அமையும். உலகம் தோன்றும் அழியும் என்ற கருத்தை சாதிப்பதற்கு நீ காட்சி அளவை மட்டும்தான் ஒத்துக்கிட்ட, அந்த காட்சி அளவையே போதும். இன்று வேறு பிரமாணங்கள் எடுத்து காட்டல் வேண்டாம். அதனால அனுமான பிரமாணம் ஆகம பிரமாணம் நான் எடுத்து காட்ட போறது இல்ல, காட்சி அளவை வச்சு நிலைநாட்டியாச்சு அப்படின்ட்டு. இதுக்கு மேல இவ்வளவு தெளிவா நிலைநாட்ட போறோம் அவன் ஏதாவது சொன்னான்னா அது வந்து தர்க்கத்தால வாதத்துக்கு தான் மருந்து உண்டு, பிடிவாதத்துக்கு வந்துகிட்டேன்னு சொல்லுவாங்க இல்லையா? தகுந்த காரணம் சொல்லி உன்ன காட்டியாச்சு. அதுக்கு மேல வந்து அப்படி இப்படின்னா அது வந்து அதுதான் சொல்லுவாரு பெரியவர்கள். என்ன சொல்லுவாருன்னா மூடன் வேறு மூர்க்கன் வேறு. அதை வந்து நாம நல்லா மூடன் என்பவன் அறியாம உள்ள அவன் வந்து 5, 3, 15, 20 எப்படிமா, 5, 3, 8 5, 3, 20 கூட்டம்னா பெருக்கு பெருக்கி சொல்லுவான். என்ன கூட்டருக்கு பெருக்கல சொல்லுவான், பெருக்கல வகுத்து மூடன் இருக்கும். அவன் சேர்பவர்கள் கூட சேர்ந்து அவன் என்ன பண்ணலாம், அவன் சார்ந்ததன் வண்ணமான தன்மை இருக்கிற மாதிரி நல்லவர்களோட சேர்ந்து அவன் தெளிவு பெற்றான். மூடன் தெளிவு பெற்று உயர் நிறைய வாய்ப்பு உண்டு. ஆனா மூர்க்கன் இருக்கான் பாருங்க, அவன் சொல்கின்ற கருத்தை வந்து நம்ம தவறுன்னு எவ்வளவுதான் சொன்னாலும் அந்த கருத்துக்காக கடைசியில் தன்னுடைய உயிரை தான் விடுவான ஒழிய, அதை கூட செய்வான் செஞ்சாலும் செய்வான ஒழிய அந்த கருத்தை வந்து மாற்றிக்கிடவே மாட்டான். அவன் தான் யாரு மூர்க்கன். இதுக்கு மேலே அவன் சாதிச்சானா அவன் மூர்க்கன்னு விட்ட வேண்டியது, அதுக்கு வந்து கிடையாது. இதை கண்டு அவனுக்கு ஒரு நல்லூல் இருந்ததுன்னா இதை கண்டு தெளிஞ்சு வருவான், அவ்வளவுதான். யாரையும் அதுக்கு மேல நம்ம எப்படியாவது மாத்திரணும் சைவத்துக்கு கொண்டு அப்படி கிடையாது. அவனா தெளிவு பெற்று வரணும், அப்பதான் அவன் அந்த நெறிப்படி ஒழுக முடியும். மதம் என்பது என்ன, சமயம் என்பது என்ன, அது ஒரு நெறி. அந்த நெறியை கடைபிடித்து நடத்தல் எண்ணிக்கைக்கு சேர்க்கறது இல்லை, அது வந்து அவன் உயிர் உயிர்வதற்கும் வழி இல்லை, நமக்கும் பயன் இல்லை. அதனால இதை வந்து நமக்கு ஒரு ஐயம் வரக்கூடாது நாளைக்கு. இந்த உலகம் தோன்றுமோ அழியாதோ, இந்த உலகம் தோன்றிருக்காதோ, இப்படிதான் இருக்குமோ அப்படிங்கிற ஐயம் வரக்கூடாது. நமக்கு தெளிவா அனுமான அளவை சொல்லி, காட்சி அளவை மூலமாவே சொல்லி படி. ஓம உருபு, ஓம உருபுன்னா என்னன்னா அந்த போல அப்படின்னு வந்தா ஓம உருபு. இது ஒண்ணுதான் நமக்கு நல்லா தெரியும், போல அப்படின்னு சொன்னா நல்லா தெரியும். இது மாதிரி நிறைய சொற்கள் சொல்லுவாங்க, அண்ணன் மான புறைய நிறைய சொல்லுவாங்க பாட்டுகள்ல வரும். அதுல படின்னு ஒரு ஓம உருப்பு இருக்கான், விதிப்படி அப்படின்னு வருது பாத்தீங்களா, அதுலதான் படின்னு இருக்கு. கடை செடியில் பாத்தீங்களா விதிப்படி. இந்த மாதிரி இடத்துலலாம் நம்ம வந்து சுப்பிரமணிய தேசிக பரமாச்சாரி சுவாமிகள் நம்முடைய 16வது குருமூர்த்திகள் அவருடைய பதவுரை தான் இந்த மாதிரி இடத்துல தான் சுவை செய்யும். சுவாமிகள் ஏதாவது ஒரு சொல்லுக்கு ஒரு குறிப்பு சொல்லுவாங்க, அவங்க பதவுரையை பார்த்தாதான் நமக்கு அது என்ன ஆகும், சுவாமிகள் எவ்வளவு கொண்டு கூட்டியிருக்காங்க அப்படிங்கறது அப்பதான் நமக்கு விளங்கும். படி என்பது ஓம உருபு. விதிப்படி, விதினா என்ன விதி, இங்கு விதிப்படி என்ன விதிப்படி, நிலைத்தொழில் தான் இந்த உலகத்திற்கு உண்டு அப்படின்னு சொல்றாங்களா, அதுதான் அவன் அவன் கொண்டிருக்கிற விதி, அதுதான் அவனுடைய கொள்கை தான் அந்த விதி. நீ சொல்ற இந்த உலகத்துக்கு நிலைத்தொழில் தான் உண்டுன்னு சொல்ற இல்லையா, அந்த நிலைத்தொழில் போலவே இந்த உலகத்துக்கு தோற்றமும் உண்டு அழிவும் உண்டு. நிலைத்தொழில் போலவே அந்த போலங்கிறது ஓம உருப்பு, போலன்னு போட்டதுக்கு பதில் படின்னு போட்டிருக்க, படின்னு ஒரு ஓம உருப்பு உண்டு என்ற அரிய செய்தின்னு அவங்க அணிஞ்சுக்கணும். ஏன்னா பள்ளிக்கூடத்துல படிச்சிருக்கோம், கல்லூரியில படிச்சிருக்கோம், அங்கேயும் ஓம உருபு சொல்லி கொடுத்துருக்காங்க நமக்கு, போல குறைய மான இந்த மாதிரி நிறைய சொல்லுவாங்க. ஆனா படின்னு ஒரு ஓம உருபு உண்டா அப்படின்னா அதுவும் ஓம உருபு உண்டு என்பதை அதான். ஆமா, ஒரு கருத்தை அறியும் போது இப்படி பல செய்திகள் நமக்கு வந்து கிடைக்கின்றது. அதான் சைவது தானம் படித்ததனுடைய ஒரு பெரிய பேர். அதுதான் இந்த கருத்தை வந்து முதல் நூல் ஆசிரியர் சிவஞான போதம் இல்லையா, நாம இப்ப முதல்ல சிவஞான போதத்தை எடுத்து அதை படிச்சிருக்கலாமே. இந்த சிவஞான சித்தியா, இப்ப நம்ம பாக்குறது சிவஞான சித்தியா, சிவஞான போதம் தானே இதற்கும் முதல் நூல் இல்லையா, அதை முதல்ல நாம படிச்சிருக்கலாமே. எதுக்கு சிவஞான சித்தியார் படிக்கிறோம் அப்படின்னா, சிவஞான போதத்துல எப்படி சொல்லுவார், எல்லாம் ஒரு சில வார்த்தைகள்ல தான் சொல்லுவார். இப்படி நான்கு அடிகள் கொண்டு அடிதோறும் ஆறு சீர்கள் வைத்து இவ்வளவு பெரிய பாடலா சொல்ல மாட்டேன், ஒன்று ரெண்டு வார்த்தைகள் அது அப்படியே பிடிச்சி வாங்கி கிடக்கூடியவங்களுக்கு தான் அது சரி இல்லையா. ஆகவே அது அதிதீவிர பக்குவம் உடையவர்களுக்கு தான் அந்த சிவஞான போதம். கூட அருளந்தி சிவாச்சாரிய சுவாமிகள் வேற யாரும் இல்லை, அவருடைய சீடர் தானே, நேரடியாக அவரிடம் உபதேசம் பெற்ற சீடர் தானே. இப்ப தம்முடைய குருவின் திருவாக்காகி சிவஞான போதம் மிகப்பெரிய பக்குவம் உடையவர்களுக்கு தான் அது வந்து கொள்ள முடியுமா இருக்கின்றது. எனவே ஏனையோருக்கும் இந்த செய்திகளை சொல்ல வேண்டும். அதுல அப்படியே செறிந்து கிடக்கின்ற அந்த ஆழமான செய்திகளை தான் எடுத்து விரிவாக எடுத்து சொல்லணும்னு பெரும் கருணையோடு இந்த நூலை செய்தார். ஏன்னா அவர்கள் உணர்ந்தாச்சு, ஞானம் பெற்றாச்சு, வைகண்டாட்ட உபதேசம் பெற்றாச்சு, ஞானம் பெற்றாச்சு, நம்ம உயிர்விட்டோம் அப்படின்ட்டு இருக்கலாம் இல்லையா. அது அருளாளர் அப்படி இருக்க மாட்டார். ஏன்னா அவரிடம் சிவம் தங்கி உள்ளது. சிவத்தினுடைய நோக்கம் என்ன, எல்லாரையும் உய்யக்கொள்ளணும் தான் சிவம் நினைக்கும். அப்ப அந்த அருளாளர்களுடைய அறிவிலே தங்கி இருந்து அந்த சிவம் என்று நமக்கு உய்யக்கொள்ளக்கூடிய வேலைகள் எல்லாம் அந்த சிவம் செய்கின்றது. அதான் எல்லோரும் பலரும் உணர வேண்டும் என்ற ஒரு கருத்து பற்றி விரிவாக இப்படி ஒரு நூலை அருளி செய்தார். ஏன்னா இந்த கருத்தை, இந்த பாடல் நான்கு அடிகள் கொண்டு ஆறு ஆறு சீர்களை வச்சு விரிவா அந்த பாடல் சொல்லியிருக்க, இந்த கருத்தை சிவஞான போதம் எப்படி சொல்லுதுன்னு காட்டுறாங்க பாருங்க. சிவஞான சுவாமி உரையில காட்டுறாங்க, தோற்றமும் ஈரும் உள்ளதன்பாலே கிடத்தலின், அவ்வளவுதான் இந்த கருத்தே முடிஞ்சது. தோற்றமும் ஈரும் உள்ளதன்பாலே கிடத்தலின் அப்படின்ட்டா ஒரே வரி.